கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் 1013. பாடத்தின் தலைப்பு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பக்கம் 26-30 வரை. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் வந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:7-8-20 வரை உள்ள வசனங்கள். இதுவே கர்த்தருடைய இராபோஜனமானது நிறுவப்பட்டது குறித்து லூக்கா அவர்களால் பதிவு செய்யப்பட்டதான எளிமையான பதிவாக காணப்படுகின்றது. மீண்டுமாக, நியமிக்கப்பட்ட வேளை சமீபக்கையில் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற வார்த்தைகளை நாம் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த வேண்டுகோளுக்கு இணங்கி நாம் நமது கர்த்தரினால் நிறுவப்பட்டதான எளிமையான ஆசரிப்பை திரும்ப திரும்ப ஆசரிப்பதன் மூலம் நமது பஸ்காவினை மீண்டுமாக நினைவு கூர்ந்து ஆசரிக்கின்றோம். வருடம் 1888 மார்ச் மாதம் 26 திங்கள் பிற்பகல் கல்வாரியில் நிகழ்ந்த நமது கர்த்தருடைய மரணத்தின் ஆண்டு நிறைவு நாளாக இருக்கின்றது. யூதரின் முதலாம் மாதத்தில் 14 இருக்கின்றது. யூதர்களுக்கு ஒரு நாள் மாலை சூரிய அஸ்தமனத்துடன் ஆரம்பமாகின்றது. ஆகையால் மார்ச் 25 ஞாயிறு மாலையானது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக, நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி என தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாக கர்த்தரால் நிறுவப்பட்டதான நமது கர்த்தருடைய இராபோஜனத்தின் ஆண்டு நிறைவு நாளாய் காணப்படுகின்றது. அந்த ஒரு தருணத்திற்காக இங்குள்ள சபையார் வழக்கமாய் நாம் கூடுகிற அலிகனியின் பெடரல் தெருவில் உள்ள மேல் வீட்டறையில் மாலை 7:30 கூடிடுவார்கள். மற்றும் நமது மீட்பரை அன்பு கூறுகிறவர்களும் நாம் கூடி ஆசரிக்கின்றதான ஈடுபலியினை மதிக்கிறவர்களும் ஆனவர்கள் அனைவரும் நம்மோடு கூட கூடிடுவதற்கு நாம் மிகுந்த அன்போடு கூட அழைக்கின்றோம். தொலை தூரத்திலிருந்து வருபவர்களை வரவேற்று உபசரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். எங்களோடு கூட எத்தனை பேர்களால் வந்து கூட முடியுமோ வந்து கூடுங்கள். இதனை தொடர்ந்து பல நாட்களுக்கு அநேகம் கூடுகைகள் ஏற்பாடு பண்ணப்படும். இதில் யுகங்களுக்கு அடுத்த திட்டம் தொடர்புடையதான கேள்விகள் கேட்கப்படுவதற்கான நல்வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சத்தியத்திற்கு ஊழியக்காரர்களாய் இருக்கின்றபடியால் தங்களை பயனுள்ளவர்கள் ஆக்கிக் கொள்வதற்கு, தங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளும்படிக்கு இம்மாதிரியான கூடுகைகள் அருளும் வாய்ப்புகளை பயன்படுத்த முடிகிறவர்கள் யாவரும் பயன்படுத்தி கொள்ளுவது இன்றியமையாததாகும். ஆனால் சொற்பமானவர்கள் மாத்திரமே இங்கு வந்து கூடிட முடியும் என்பதை நாம் அறிவோம். அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்ற கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உண்மையுள்ளவர்கள் அனைவரும் தம்மையே பலி செலுத்தினதின் வாயிலாக நம்மை மீட்டு கொண்டவராகிய தேவ ஆட்டுக்குட்டியானவரை நினைவு கூறும்படி இதை செய்வார்களாக. அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றதான இப்படிப்பட்டவர்கள் விலையேற பெற்ற விசுவாசத்தில் ஒத்த நிலையில் இரண்டு அல்லது மூன்று பேர் காணப்பட்டாலும் கூட ஒன்று கூடிட வேண்டும். தனிமையில் காணப்படுபவர்கள் கூட கத்தரோடும் மாம்சத்தில் ஆங்காங்கே காணப்படுகின்றதான ஒரே சரீரத்தின் உடன் அங்கத்தினர்களோடும் இருதயத்தினுடைய ஐக்கியத்தில் அப்பத்தை பிட்டி திராட்சை ரசத்தில் பங்கெடுக்கலாம். மற்ற காரியங்களில் காணப்படுவது போலவே இந்த காரியத்திலும் கிறிஸ்தவர்கள் வேத வசனங்களினுடைய உபதேசங்களை விட்டுவிட்டவர்களாகவும் ஆதி திருச்சபையினுடைய மாதிரியை விட்டுவிட்டவர்களாகவும் இது ஆசரிப்பதற்கான காலம் தொடர்புடைய விஷயத்தில் பல்வேறு வழக்கங்களை பின்பற்றுகிறவர்களாகவும் காணப்படுகின்றனர். வெகு சிலரே அதை ராபோஜனமாக ஆசரிக்கின்றனர். புராட்டஸ்டண்டினர்கள் பொதுவாய் மாலைக்கு பதிலாக வசதிக்காக மதிய வேளையை தெரிவு செய்துள்ளனர். சிலர் கர்த்தருடைய மரணத்தை ஞாயிறுதோறும் நினைவு கூர்ந்து ஆசரிக்கின்றனர். சிலர் மாதத்திற்கு ஒருமுறை என்றும் சிலர் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை என்றும் ஆசரிக்கின்றனர். இவர்கள் நேரத்தின் விஷயத்திலும் அடிக்கடி ஆசரிக்கும் விஷயத்திலும் அக்கறையற்றவர்களாக காணப்படுகின்றனர். இவர்கள் எண்ணுவது என்னவெனில், இதை ஆசரிப்பது நல்லது எனில் ஏன் இதை அடிக்கடி ஆம் தினந்தோறும் ஆசரிக்க கூடாது என்பதே ஆகும். இதற்கு வேறு சிலர் பதிலளிப்பது என்னவெனில், இப்படி செய்வதனால் அவ்வாசரிப்பானது அதற்குரிய பயபக்தியையும் ஆற்றலையும் இழந்துவிடுமே என்பதே ஆகும். இப்படியாகவே இப்பொழுது இவர்கள் ஆசரிக்கையில் காணப்படுகின்றது. ஞாயிறுதோறும் ஆசரிப்பவர்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20:7-11 ஆகிய வசன பகுதிகளை தவறாய் புரிந்து கொண்டவர்களாய் காணப்படுகின்றனர். இவைகளெல்லாம் கர்த்தருடைய ராபோஜனம் ஆசரிக்கப்பட்ட தருணங்கள் என்று இவர்கள் அனுமானித்து தவறு செய்துவிட்டனர். இவ்வசன பகுதிகளானது தொலை தூரங்களிலிருந்து ஆதி திருச்சபையினர் வாரத்தின் முதல் நாள் தோறும் ஒன்று கூடுகையில் அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து எளிமையான உணவை உட்கொண்ட வழக்கத்தையே குறிப்பிடுகின்றதாய் இருக்கின்றது. அதாவது இப்பொழுதும் நாட்டுப்புறங்களில் அன்பின் விருந்து என்ற பெயரில் ஒன்றாய் சேர்ந்து புசிக்கும் வழக்கம் போன்ற ஆதி திருச்சபையினரின் வழக்கமே இவ்வசன பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அன்பின் விருந்துகளானது யூதாவினால் 12 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் இதில் பங்கெடுக்கும் அனைவரும் உண்மையுள்ள சகோதர சகோதரிகள் அல்ல என்றும் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். இந்த அன்பின் விருந்துகளானது நமது கர்த்தருடைய அல்லது அப்போஸ்தலர்களுடைய எந்த கட்டளையின் பேரிலும் ஏற்படுத்தப்படவில்லை. மாறாக வாரத்தின் முதல் நாள் கொண்டாடுவது போன்று இதுவும் நன்றியுள்ள இருதயங்களால் தானாய் செய்யப்பட்ட செயலாகும். இப்படியாக ஆதி திருச்சபையினர் வாரந்தோறும் நமது கர்த்தருடைய மரணத்தை அல்ல மாறாக உயிர்த்தெழுதலை கொண்டாடினார்கள். மற்றும் அவர்களது அன்பின் விருந்துகளில் அப்பம் பிட்கப்பட்டதானது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக எம்மாவு எனும் கிராமத்திலும் மற்ற தருணங்களிலும் அவர்களது சாதாரணமான மதிய உணவின் போது கர்த்தர் அப்பம் பிட்டு தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தின் இனிமையான ஞாபகப்படுத்துதலாய் இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:29-30 வசனம் மற்றும் 42 வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21:12-13 வசனம். இப்படியாக அவர்கள் அவரது உயிர்த்தெழுதலையும் அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக தங்களது கண்கள் திறக்கப்பட்டதையும் குறித்து கொண்டாடினார்கள். கர்த்தருடைய ராபோஜனத்தில் அப்பத்தை போன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டதான திராட்சை ரசத்தை அவர்கள் இந்த அன்பின் விருந்துகளில் பயன்படுத்தவும் இல்லை. இந்த விருந்துகளை கர்த்தருடைய ராபோஜனம் என்றும் அவர்கள் அழைக்கவும் இல்லை. கர்த்தருடைய ராபோஜனத்திற்கே உரிய விசேஷித்த பயபக்தியுடன் இந்த விருந்துகளை அனுசரியாமல் மாறாக நன்றியுடனும் சந்தோஷத்துடனும் அவர்கள் அனுசரித்து வந்துள்ளனர். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2:46 வசனம், மாதத்திற்கு ஒருமுறை அல்லது காலாண்டிற்கு ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில் ராபோஜனத்தை ஆசரிப்பவர்கள் நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ற பரிசுத்த பவுல் அவர்களின் வார்த்தைகளையே தாங்கள் இந்த வழக்கத்திற்கு கூறுகின்றவர்களாயிருக்கின்றனர். 1 Corinthians 11:23-25 வசனம், இந்த வழக்கத்திற்கு கூறுகின்றவர்களாயிருக்கின்றனர் இவ்வசன வார்த்தைகளானது அதை தாங்கள் விரும்பும் போதெல்லாம் ஆசரிப்பதற்கான சுதந்திரத்தை அளிப்பதாக இவர்கள் எண்ணிக்கொள்கின்றனர். ஆனால் அப்போஸ்தலனோ போதெல்லாம் எனும் வார்த்தையை எப்போதெல்லாம் எனும் அர்த்தத்தில் பயன்படுத்துகின்றார். எப்போதெல்லாம் இதை செய்கின்றீர்களோ என்பதானது எதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதின் மீது கவனத்தை திருப்புகின்றதா இருக்கின்றது. இவ்விடத்தில் பவுல் நமது கர்த்தர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்று குறிப்பிடுகின்றார். மற்றும் அப்போது அங்கு நமது கர்த்தரினால் தமக்கான நினைவு கூறுதல்களாகவும் யூதர்களால் புசிக்கப்பட்டதான நிழலான பஸ்காவின் இடத்தில் இடம்பெறுகின்றதாகவும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நிறுவினார் என்றும் குறிப்பிடுகின்றார். யூத வழக்கத்தையும் மற்றும் அது மீண்டும் மீண்டுமாக எப்போது ஆசரிக்கப்பட்டது என்பதையும் அறிந்தவர்களுக்கே பவுல் இதை எழுதினார். ஆகையால் பானம் பண்ணும் போதெல்லாம் அல்லது எப்போதெல்லாம் என்ற வார்த்தையானது இவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு நிறைவு நாளை சுட்டி காட்டுவதாக இருந்தது. நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் வாயிலாக இஸ்ரேலின் முதற் பேரானவர்கள் அடைந்த நிழலான கடந்து போகுதலுக்கான வருடாந்திர நினைவு கூறுதலை அகற்றுவதற்காகவே கர்த்தருடைய இராப்போஜனமானது திட்டமிடப்பட்டது. இப்படியான ஒரு நிகழ்வானது நமது கர்த்தரினாலும் அவரது அப்போஸ்தலர்களினாலும் யூதர்கள் அனைவராலும் ஆசரிக்கப்பட்டபடியே அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கப்படுவது ஏற்றதாய் இருக்கும். அவர்கள் வேறு ஏதாகிலும் காலப்பகுதியில் ஆசரிப்பதற்கு என்னவே இல்லை. அமெரிக்கர்கள் தங்கள் விடுதலைக்கான அறிக்கையானது கையெழுத்திடப்பட்ட நிகழ்வை ஜூலை 4 என்று கொண்டாடப்படுவதற்கு பதிலாக வேறு தேதிகளில் கொண்டாடுவதற்கு எண்ணுவதில்லை. கர்த்தர் சுட்டி காட்டியுள்ளது போலவே இராப்போஜனத்தை நம்மை போன்று யூதருடைய 14 ஆசரிக்கும் வழக்கத்தினை ஆதி திருச்சபையினர் பெற்றிருந்தனர். ஆதியிலிருந்த தூய்மையான விசுவாசத்தின் விஷயத்தில் மாபெரும் விசுவாச துரோகமானது அப்போஸ்தலர்களின் நாட்களிலேயே ஆரம்பித்த போதிலும் மேற்கூறப்பட்டதான இந்த வழக்கமானது 4 நைஸ் குழுவினரால் அதிகாரப்பூர்வமாக அழிக்கப்படுவதற்கு முன்பு வரை சில கிறிஸ்தவர்களால் தொடர்ந்து கை கொள்ளப்பட்டு வந்தது. அதாவது அப்போஸ்தலர்களால் நிகழும் என முன் அறிவிக்கப்பட்டதான மாபெரும் விசுவாச துரோகமானது பிற்பாடு போப் மார்க்கம் என்று அழைக்கப்பட்டதான மாபெரும் தப்பறையான அமைப்பாக பகுதி அளவு வளர்ந்து காணப்பட்ட 4 வரை இந்த வழக்கமானது சில கிறிஸ்தவர்களால் தொடர்ந்து கை கொள்ளப்பட்டு வந்தது. இந்த ஒரு காரியம் குறித்து மோசியம் அவர்கள் எழுதின சபை சரித்திரம் எனும் புத்தகத்தின் 523 பக்கத்திலிருந்து சிலவற்றை நாம் மேற்கோள் இடுகின்றோம். அவர் கூறுவதாவது,